Sri Sri Radha Krishna Gopaka Vrishna Amakanda Radha Kadi Vidika Vrindavan Jai Sri Vrindavan Dham Ki Jai Navadav Dham Ki Jai Gaurangi Ramana Tulsi Bhakti Devi Ki Jai Ananda Gauri Vaishnava Vrinda Ki Jai Samaveta Bhakti Vrinda Ki Jai Gopremi Nandi All glories to seven of the bodies, all glories to seven of the bodies, all glories to seven of the bodies, all glories to Sri Guru and Sri Guranga, all glories to Sri Prabhupada. Namo Om Vishnu Padaya Krishna Prasad Buddhale Srimad Bhakti Vedanta Swami Niti Namane Namaste Saraswati Deva Gauravani Pracharane Nirvasesha Sinjavadi Pashtak Chadesha Tarane Sri Krishna Chaitanya Prabhu Nityananda Sri Advaita Gadadhara Srivasadi Gaur Bhakta Vrinda Hare Krishna Hare Krishna 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 Hare 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 Rama Hare Rama 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 Hare Hare Reading from Bhagavad Gita as it is, chapter 9 verse 24 Aham hi sarvaya jnanam bhokta cha prabhu eva cha natu mama vijananti tatte na tas cha vantite
aham hi sarvaya jnanam
bhokta cha prabhu eva cha
Translation, I'm the only enjoyer, master of all sacrifices, therefore those who do not recognize my true transcendental nature fall down. Purport here is clearly stated that there are many types of yajna performances recommended in the Vedic literatures, but actually all of them are meant for satisfying the Supreme Lord. Yajna means Vishnu, and the third chapter of Bhagavad Gita is clearly stated that one should only work for satisfying yajna or Vishnu, the perfectional form of human civilization known as Varnashram Dharma. It's specifically meant for satisfying Vishnu. Therefore, Krishna says in this verse, I am the enjoyer of all sacrifices because I am the Supreme Master. Less intelligent persons, however, not without knowing this fact, worship demigods for temporary benefit, and therefore they fall down to material existence and do not achieve the desired goal of life. If, however, anyone has any material desire to be fulfilled, he had better pray for it through the Supreme Lord, although that is not pure devotion, and he will thus achieve the desired result.
Hare Krishna. எத்தனை பேருக்கு தமிழ் மொழியாக்கம் வேணும்? எல்லாருக்கும் ஆங்கிலம் புரியுமா? மொழிபெயர்ப்பு. யாகத்தின் ஒரே நோக்கமும் அனுபவிப்பாளனும் நானே. எனது உண்மையான தெய்வீக இயற்கையை மதிக்காதவர் எழுகின்றனர். வேத இலக்கியங்களில் பல்வேறு யாகங்கள் சிபாரிசு செய்யப்பட்டிருக்கின்றன என்றும், ஆனால் உண்மையிலே அவை எல்லாம் முழுவதற் கடவுளை திருப்தி செய்வதற்காகவே என்றும் இங்கே மிக தெளிவாக விளக்கப்பட்டுள்ளது. யஜ்ஞா என்றால் விஷ்ணு. பகவத்கீதையின் இரண்டாவது அத்தியாயத்திலே யஜ்ஞா அல்லது விஷ்ணுவை திருப்தி செய்வதற்காகவே ஒருவன் செயற்பட வேண்டும் என்று மிக தெளிவாக கூறப்பட்டுள்ளது. மனித பண்பாட்டின் பக்குவமான நிலையான வர்ணாசிரம தர்மம் விஷ்ணுவை திருப்தி செய்வதற்காக ஏற்பட்டது. எனவே நானே யாகங்கள் எல்லாவற்றின் அனுபவிப்பாளன், ஏனெனில் நானே பரம இறைவன் என்று இந்த பதத்தில் கிருஷ்ணர் கூறுகிறார். இருந்தும் சித்தறிவாளர் சிலர் இந்த உண்மையை அறியாமல் நிலையற்ற லாபங்களுக்காக தேவர்களை வழிபடுகின்றனர். எனவே தாம் நாடும் நாடப்பட்ட வாழ்வின் உண்மையான இலக்கை அடையாமல் அவர்கள் ஜட இருப்பில் மீண்டும் இழுகின்றனர். ஆனால் திருப்தி செய்யப்பட வேண்டிய ஏதாவது பௌதிக இச்சைகள் இருந்தாலும் கூட அவற்றிற்காகவும் பரமபுருஷனிடமே பிரார்த்தனை செய்வது, இது தூய்மையான பக்தியாக இல்லாமல் இருந்தாலும் கூட சிறந்தது. இவ்விதமாக அந்த நோக்கத்தை பிரார்த்திப்பவன் அடையலாம்.
Here Krishna is speaking about sacrifices.
இங்க கிருஷ்ணர் அர்ப்பணங்களை பற்றி பேசுகின்றார்.
The sacrifices were first mentioned in the third chapter of Bhagavad Gita in relation to Karma Yoga.
மூன்றாவது அத்தியாயத்தில் யாகங்கள் என்பது விஷ்ணுவை குறிக்கின்றது கூறப்பட்டுள்ளது.
So in those sacrifices, also worship of the Lord is prescribed.
இந்த யாகங்களில் கூட பகவானை வழிபடுவது பரிந்துரைக்கப்பட்டுள்ளது.
Even though the scriptures recommend worship of devatas, they also prescribe worship of Vishnu.
சாஸ்திரங்கள் தேவர்களை வணங்குவதை பரிந்துரைத்தால் விஷ்ணுவை வணங்குவதையும் பரிந்துரைக்கின்றன.
So persons with lesser knowledge forget about Vishnu and simply worship those devatas.
குறைந்த அறிவுள்ளவர்கள் விஷ்ணுவை வழிபடுவதை மறந்து தேவர்களை வழிபடுகின்றனர்.
So to make clear the position of the devatas in relation to the Lord, here Krishna says that I am actually the master and the enjoyer of all sacrifices.
ஆகவே இந்த தேவர்களும் விஷ்ணுவை வழிபடுவதற்கு உறவுகளை வெளிப்படுத்துவதற்காக கிருஷ்ணர் இங்கு அழுத்தமாக கூறுகின்றார். யாகங்களுக்கு உரியவன் தானே என்று விஷ்ணுவே என்று கூறுகின்றார்.
So that means that the devatas are only secondary masters or enjoyers of sacrifice.
இதிலிருந்து நாம் என்ன தெரிந்து கொள்ளலாம் என்றால் இந்த தேவர்கள் அனைவரும் இரண்டாம் பட்ச வழிபாட்டிற்குரியவர்களே, அவர்கள் அனுபவிப்பவர்கள், இரண்டாம் பட்ச அனுபவிப்பாளர்கள்.
So the point that Krishna makes in the middle six chapters of Bhagavad Gita is that we have to distinguish a difference between God and devatas.
பகவத்கீதையின் மத்திய பகுதியில் ஆறு அத்தியாயங்களில் கிருஷ்ணர் எடுத்துக் கூறுவது என்னென்னு, நாம் பகவானை வழிபடுவதற்கும் தேவர்களை வழிபடுவதற்கும் வித்தியாசப்படுத்தி அறிந்து கொள்ள வேண்டும் என்று கூறுகின்றார்.
So devatas have material bodies and have limited powers.
இந்த தேவர்களுக்கும் லௌகிக சடலமே உள்ளது. அவர்களுக்கு அளவுக்கு உட்பட்ட சக்திகளே உள்ளன.
Because they supply material things to people, people worship them.
அவர்கள் மக்களுக்கு தேவையான லௌகிக பொருட்களை கொடுப்பதால் மக்கள் தேவர்களை வழிபடுகின்றனர்.
So they are very popular. Worship of devatas is very popular.
இவர்கள் பிரசித்தம் பெற்றவர்கள். தேவர்களை வழிபடும் முறையானது பிரசித்தமானது.
However, as we see here, Krishna actually says that he is superior to the devatas.
எப்படி இருப்பினும் கிருஷ்ணர் இங்கு கூறுகிறது போல அவர் தேவர்களோட மேன்மையானவர்.
And whatever the devatas can give, Supreme Lord can also give.
இந்த தேவர்கள் கொடுக்கக்கூடிய அனைத்தையும் பகவானாலும் கொடுக்க முடியும்.
So therefore, in the Bhagavad, it was recommended that if you have all material desires, or if you have no material desires, in any case, worship Vishnu.
எனவே தான் பாகவதம் பரிந்துரைக்கிறது என்னவெனில், உங்களுக்கு லௌகிக ஆசைகள் இருந்தாலும் இல்லை என்றாலும் நீங்கள் பகவானையே வழிபடுங்கள்.
So this is one important point we have to distinguish between worship of devatas and worship of the Supreme Lord.
எனவே இது ஒரு முக்கியமான குறிக்கோள் நாம் மனதில் கொள்ள வேண்டும். தேவதைகளை வணங்குவதா பகவானை வணங்குவது எதுவானாலும் இந்த முக்கியமான குறிப்புகளை நாம் மனதில் கொள்ள வேண்டும்.
So we should worship the Supreme Person.
எனவே நாம் முழுவதும் கடவுளை வணங்குவதே மேன்மையானது.
Therefore, here Krishna says he's supreme, therefore we should worship him.
அதனால்தான் கிருஷ்ணர் இங்கு கூறுகிறார், தானே அனைவருக்கும் மேன்மையானவர் என்று முழுமுதல் கடவுள் என்று அறிவித்திருக்கிறார். எனவே நாம் அவரை வணங்குவதே சரியான முறையாகும்.
So the nature of Bhagavad Gita is it makes distinctions.
பகவத்கீதையின் தன்மை ஏனெனில் அது வித்தியாசப்படுத்தி காட்டுகின்றது.
One distinction is to distinguish soul or atma from the body.
முதல் வித்தியாசம் என்னெனில் இந்த ஆத்மாவிற்கும் சரீரத்திற்கும் உள்ள வித்தியாசத்தை எடுத்துக் கொள்கின்றது.
So this becomes the subject of jnana.
இது ஞானத்தின் அடிப்படை பொருளாக அமைகின்றது.
Another is to distinguish ourselves from more powerful beings.
மற்றொரு வேறுபடுத்தி காட்டுவது என்னது, மற்றொரு தன்மை நம்மை ஆத்மாவையும் அதை விட சக்தி வாய்ந்த உயிரினங்களிலிருந்து வேறுபடுத்தி காட்டுகிறது.
So in chapter 3 Krishna pointed out that the devatas have more power than us, therefore we should worship them.
எனவே மூன்றாவது அத்தியாயத்தில் கிருஷ்ணர் எடுத்து கூறுகின்றார், தேவர்கள் மனிதர்களை விட சக்தி வாய்ந்தவர்கள் என்று எடுத்துக் கூறுகின்றார், ஆகையினால் மனிதர்கள் தேவர்களை வணங்கலாம் என்று எடுத்துக் கூறுகிறார்.
However, we should also distinguish between devata and supreme lord.
எப்படி இருப்பினும் நாம் தேவர்களுக்கும் முழுமுதற் கடவுளுக்கும் வித்தியாசத்தை அறிந்து கொள்ள வேண்டும்.
So we have three things here. We have a distinction of atma from body.
ஆகவே இங்கு நாம் ஆத்மாவிற்கும் சரீரத்துக்கும் உள்ள வித்தியாசத்தை அறிந்து கொள்ள வேண்டும்.
And we have atmas of this world and atmas as devatas.
மேலும் இந்த ஆத்மாக்கள் தங்களுடைய உயர்ந்த ஆத்மாக்களை சரீரங்களுடைய தேவர்களுக்கு வித்தியாசப்பட்டவர்கள் என்று அறிய வேண்டும்.
And then we have to distinguish all these atmas, either devata or us on earth, from Supreme Lord.
மேலும் நாம் தேவர்கள் ஆகிய அனைத்து ஆத்மாக்களையும் விட முழுமுதற் கடவுள் உயர்ந்தவர், வித்தியாசமானவர் என்பதையும் நாம் புரிந்து கொள்ள வேண்டும்.
Of course, even then we have to make further distinctions.
மேலும் நாம் வித்தியாசப்படுத்துவதற்கு வாய்ப்புகள் உண்டு.
So we have to distinguish different forms of the Lord also.
பகவான் பல்வேறு ரூபங்களிலும் நாம் வித்தியாசப்படுத்தி பார்க்கலாம்.
So it is the unique feature of Lord Chaitanya's movement that we make these distinctions and we come to the conclusion that Krishna is the supreme form of God.
சைத்திர மகாபிரபுவின் இயக்கத்திற்குரிய ஒரு விசேஷ தன்மை எனில் நாம் பகவானது பல்வேறு ரூபங்களில் உள்ள வித்தியாசங்களை அறிந்து அதில் ஒரு முடிவிற்கு வருகின்றோம்.
Of course, Arjuna concludes this in Bhagavad Gita also.
Arjuna idha Bhagavad Gita-il mudivuraiyaga eduthu kurukindrar.
And of course, in Bhagavatam also, we get the same conclusion.
Bhagavatam-ilum nam idhe mudivai perugindrom.
So all of these distinctions are very important for us.
Anyway, indha vyasapadithu paarkum thanmai miga miga mukkiyamanadhu.
Without making these distinctions, we cannot have any proper type of worship.
In the வேறுபாடுகளை மனதில் கொள்ளாமல் நாம் எந்த ஒரு முழுமையான வழிபாடையும் மேற்கொள்ள முடியாது.
So, when we make these distinctions, then the final conclusions we have to worship the Supreme Lord.
எனவே நாம் இந்த வேறுபாடுகள் எல்லாம் மனதில் கொள்வதனால் இறுதியாக பார்ப்போமேனா நாம் முழுமுதற் கடவுளையே வணங்க வேண்டும் என்பதை அறியலாம்.
If we do not do so, then we are failure.
நாம் இவ்வாறு செய்யவில்லை என நாம் தவறிவிடுகின்றோம், வழிதவறிவிடுகிறோம்.
So therefore it says here, if you do not know me, then you fall.
எனவேதான் கிருஷ்ணர் கூறுகின்றார், நீ என்னை அறியவில்லை என்றால் இழிநிலையை அடைய வேண்டியுள்ளது என்று கூறுகிறார்.
So actually you have to know me in truth.
உண்மையில் முழுமையாக அறிந்து கொள்ள வேண்டும் என்று கூறுகின்றார்.
So we have to understand the real distinction of God from the living entity.
எனவே பகவானது ஆத்மாவிடமிருந்து பகவானுக்குள்ள வேறுபாடுகளை நாம் முழுமையாக அறிந்து கொள்ள வேண்டும்.
And if we are more particular, then we also have to understand the difference between Krishna and other forms of God.
நாம் இன்னும் குறிப்பாக அறிந்து கொள்ள வேண்டும் என்றால் கிருஷ்ணருக்கும் பகவான் மற்ற ரூபங்களுக்கும் உள்ள வேறுபாடுகளையும் அறிந்து கொள்ளலாம்.
So though it is said that we worship any form of God that's proper and we get delivered, still Krishna is different.
பகவானது எந்த ரூபத்தை வழங்கினாலும் நமக்கு மோட்சம் கிடைக்கும் என்று புறப்பட்டிருந்தாலும் கிருஷ்ணருக்கு ரூபத்தில் நாம் வழிபடும் பொழுது அது பிரத்யேகமாக அமைகிறது.
So therefore in Bhagavad Gita Krishna says worship me.
எனவே தான் பகவத் கிருஷ்ணர் என்னை வழிபடு என்று கூறுகின்றார்.
And in the Bhagavatam Krishna is distinguished from all the other forms of God.
மேலும் ஸ்ரீமத் பாகவதத்திலும் கிருஷ்ணர் பகவான் மற்ற ரூபங்களிலிருந்து வித்தியாசப்படுத்தி வேறுபடுத்தி காட்டப்படுகின்றார்.
So though all forms of God are equal, at the same time the different forms will display different amounts of qualities.
பகவானது ரூபங்கள் அனைத்தும் ஒரே சரிசமமானவை என்றாலும் வெவ்வேறு ரூபங்களுக்கு பகவான் வெவ்வேறு விதமான சக்திகளை வெளிப்படுத்துகின்றார்.
So at the beginning of Srimad Bhagavatam it is pointed out that in our particular age the best form to worship of all the forms of God is Krishna.
Srimad Bhagavatam mudhal adhyayathil indha kurippitta adhyayathil naam valipaduvadhukkuriya thagunda roopam enna Sri Krishnarudaiya roopam endru koorappattullathu.
And the reason is that Krishna displays all of the qualities in full.
இதற்கு காரணம் கிருஷ்ணர் அனைத்து குணாதிசயங்களையும் முழுமையாக வெளிப்படுத்துவதே ஆகும்.
So Kali Yuga is the age where ignorance is most prominent.
Kali Yugatil அறியாமை தலை தூக்கி நிற்கிறது.
So therefore the most attractive form of the Supreme Lord will be the one who will attract people in ignorance.
மிகவும் சக்தி வாய்ந்த பகவான ரூபம் என்னவாக இருக்கும் என்றால் அறியாமையில் உள்ள மக்களை கவரக்கூடிய ரூபமே ஆகும்.
Just as if we have dark room and we have a match, we get a little light. If we have a light bulb, we have more light. And if we have a big light, we have more light. So in the same way, because Krishna manifests all wonderful qualities, therefore he's able to extinguish ignorance.
உதாரணத்துக்கு ஒரு இருட்டான அறையில் நாம் ஒரு தீக்குச்சியை கொடுத்தால் சிறிதளவு வெளிச்சம் வருகின்றது. ஒரு விளக்கை ஏற்று வந்தால் சிறிது அதிகமான அளவு வெளிச்சம் வருகிறது. பெரிய விளக்கை ஏற்று வந்தால் அதிக வெளிச்சம் வருகின்றது. அதே போன்று அறியாமை நிறைந்த இந்த யுகத்தில் அனைத்து சக்திகளும் நிறைந்த பகவான் கிருஷ்ணரை மூலமாகவே நாம் அறியாமையை போக்கிக் கொள்ள முடிகிறது.
So one meaning of Krishna is that person who attracts.
கிருஷ்ணர் என்பதற்கு பொருள் ஒரு பொருள் என்னவெனில் கவரக்கூடியவர் கவர்ச்சிகரமாக என்பதாகும்.
So he attracts everyone by his wonderful form, his qualities and his activities.
எனவே கிருஷ்ணர் தன்னுடைய அழகிய ரூபத்தினாலும் குணாதிசயங்களினாலும் லீலைகளின் மூலமாகவும் அனைவரையும் கவர்கின்றார்.
So if we absorb ourselves in his form, qualities and activities, then we can remove that ignorance.
எனவே நாம் அவரது ரூபம் லீலைகள் மற்றும் செயல்கள் மூலமாக கவரப்படும் பொழுது நாம் நமது அறியாமையை அழிக்க முடிகின்றது.
So those who do not worship Krishna are in a more or weaker position.
ஆகவே கிருஷ்ணரை வழிபடாதவர்கள் சிறிது வலிவிழந்த நிலைமையில் இருக்கின்றனர்.
If they don't worship the Supreme Lord at all, that of course is very bad. And even if they worship another form of God, like Ramchandra or Shrimadeva or Vishnu, still, it is not as perfect as worshiping Krishna.
மக்கள் ராமச்சந்திர நரசிம்மர் போன்ற மற்ற ரூபங்களை வெளிப்பட்டாலும் கிருஷ்ணரை வழிபடுவதற்கு ஒத்ததாகாது.
So therefore when Krishna says if these people don't know me in truth then they will fall, so this is actually true.
Anyway Krishna ennai ariyadavargal ilinilai adaikkinar endru kurupuradhu idu ummaiye enenil matra roopangalai valangapuradhu Krishnarai mulumaiyaga valangadavargal avare ariyamudiyadhillai ilinilai adaikkinar.
So Krishna contains all qualities.
Anyway Krishna
and all the other forms of the Lord also are within Krishna. Just as Krishna showed the universal form with all the devatas and planets in it, within Krishna himself all the devatas reside, all the forms of the Lord reside, everything is in Krishna.
அதில் அனைத்தும் அடங்கியிருந்தது. தேவதர்கள் பகவானது மற்ற ரூபங்கள் அனைத்தும் அவர் காட்டிய விஸ்வரூபத்திற்குள் அடங்கியிருந்தது.
And all the universes and all the Vishnu forms are within Krishna.
Anitya prabhanjanam Vishnuvin anitya rupanam and Vishwarupatthukul arayandana.
So, yeah, Krishna is more than that.
Irupinum Krishna idai kuda adhika alagil velipadakoodiyavar.
So Brahma actually realized this.
Brahma idai nijamaga unarndar.
For 1 year, Krishna expanded himself as all the calves and cowherd boys. After 1 year, Brahma came back, and then Krishna showed that actually he had expanded himself into all those calves and cowherd boys. And what did he show? He showed that each of those calves and cowherd boys was a form of Vishnu, and the Vishnu was in charge of the universe. And there are millions and millions of these Vishnu forms.
ஆகையால் ஒரு வருடத்துக்கு பிறகு பிரம்மா வந்த பொழுது கிருஷ்ணர் இந்த பல்வேறு உருவங்கள் எடுத்து எவ்வாறு தான் இந்த பசுக்களாகவும் கண்களாகவும் இடையர்களாகவும் இருந்தார் என்பதை பிரம்மா அவருக்கு எடுத்து கருகின்றார். மேலும் இவ்வாறு ஒவ்வொரு உருவத்திலும் விஷ்ணு எவ்வாறு இருக்கின்றாலும் இந்த விஷ்ணு எவ்வாறு பல பிரபஞ்சங்களில் இருக்கின்றார் என்பதையும் அவர்
வெளிப்படுத்தினார்.
இவர்கள் அனைவரும் கிருஷ்ணருக்குள் கட்டுப்பாட்டில் இருப்பதையும் அவர் வெளிப்படுத்தினார்.
That disappeared. And what did Brahma say? He saw only Krishna standing there. So then Brahma understood, oh, Krishna is the source of everything. And he offered his respects to him. So we should understand that Krishna has very special place.
எனவே கிருஷ்ணருக்கு ஒரு பிரத்யேகமான இடம் உண்டு என்பதை நாம் நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும்.
So therefore he is worthy of everyone's worship.
எனவே அவர் அனைவரும் வழிபடுவதற்கு தகுதி வாய்ந்தவராக
For people who have more material attraction and are in ignorance. For people in Tamaguna and Rajaguna.
They can get it by worshipping Lord Vishnu also.
Yeah, if they're more intelligent. They have to read scripture carefully to do that.
அறிவு குறைந்த அளவில் உள்ளவர்களும் லௌகிக தேவைகளை பூர்த்தி செய்து கொள்ள நினைப்பவர்களும் தேவர்களை வாங்குகின்றனர். ஆனால் அறிவு உள்ளவர்கள் சாஸ்திரத்தை அறிந்தவர்கள் இந்த பலன்களை பகவான் கிருஷ்ணரை வாங்குவதன் மூலமாக பெறலாம்.
Some people prefer to worship Kali. They are attracted to this form with skulls, sword and blood.
சில மக்கள் காளியினால் கவரப்படுகின்றனர். எனவே அவர்கள் காளியை வழிபடுகின்றனர். ஏன்னா அந்த குரூரமான ரூபம் அவர்களுக்கு மனதை
கவர்கின்றது.
இது முக்கணங்களின் செயல்பாடாகும்.
Krishna Prabhu 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 Prabh